ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனைய நம ஸ்ரீ வெங்கடகுரவே நம ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணம் நிதீந்திரபிரபுணம் வந்தே அம்மிஜா மாதரம் முனிம் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் சேத்தனர்களை உஜ்ஜீவிக்க பல பரம்பரைகளை பண்ணினான். முதல்ல சிறுகுடிந்த பட்சிகளைப் போலவே பிரளயத்தில் இருந்த இந்த சேத்தனர்களுக்கு இந்திரியங்களையும் கொடுக்கிறான், அதாவது கை கால்களை கொடுக்கிறான். அடுத்து பிரவிற்த்தி நிவிற்த்தி சக்தி கொடுக்கிறான். அந்த பிரவிற்த்தி நிவிற்த்தி செயல்பட வேண்டுமானால் ஞானம் வேண்டும். இந்த ஞானம் வளர்வதற்கு வேதம், இதிகாசம், புராணம் இவற்றை கொடுக்கிறான். இதெல்லாம் வீட்டில் தான் இருக்குது, கடைபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒதுக்க ஆரம்பிக்கிறார். பின்னர் எம்பெருமான் தானே அவதரித்து தான் சொன்னதை அனுஷ்டித்து காட்டுறான். அது அவனால் தான் முடியும், அவன் ரொம்ப மேம்பட்டவன், அவனால் தான் முடியும், நம்மால் இது நெருங்கக்கூட முடியாது என்று விலகினார்கள். இதை கண்டு எம்பெருமான் துக்கித்து இந்த ஜீவாத்மாக்களை உஜ்ஜீவிக்க என்ன வழி என்று பார்த்து ஆழ்வார்களையும் ஆச்சாரர்களையும் அவதரிப்பிக்கிறான் தன்னுடைய கிருபையாலே. மேலும் அவனாலே ஆழ்வார்கள் நெஞ்சிலும் குடிகொண்டு ஆழ்வார்களால் அருளி செய்ததுதான் இந்த அருளி செயல். அதில் திருவாய்மொழிக்கு பகவத் விஷயம் என்பவர்கள் நம் பூர்வர்கள். திருவாய்மொழிக்கு ஐந்து வியாக்கியானங்கள், அதில் ஒன்று தெள்ளியதானம் பிள்ளை செப்பு நெறிதன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை ஈடுபடுத்திய ஈடு 36,000 படி. இந்த பதிவின் விஷயமாக ஸ்ரீ நம்பிள்ளை திருவாய்மொழி வியாக்கியானத்தில் வரும் வியாக்கியானத்து, அதாவது பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது எப்படியெல்லாம் இதை தொகுத்து வழங்குகிறார், என்னென்ன விதமாக தொகுத்து வழங்குகிறார், எந்தெந்த இடத்துல தொகுத்து வழங்குகிறார் என்ற சிறப்பை இங்கே அனுபவிப்போம். அதாவது எந்த ஒரு வியாக்கியானத்துலேயும், திருவாய்மொழி வியாக்கியானத்தில் முதல் முதல்ல எடுத்துட்டு போகும்போது ஒரு பிரவேசம்னு சொல்வார். அதாவது அந்த அந்த பதிகத்தில் இருக்கிற அந்த 100 பாசுரத்தில் இருக்கிற விஷயத்தை சுருக்கமாக பிரவேசம் அப்படின்றதில் அருளி செய்வார். அது சொல்லும்போது முன் 10 இருந்ததையும் வரப்போகிற 10 இருக்கிறதையும் அடுத்து வர 10 இருக்கிறதுலையும் வச்சு ஒரு சங்கதி மாதிரி கொடுத்து அதுலேருந்து தொகுத்து உரைச்சுட்டு போவார் இந்த பிரவேசம் என்றது. இப்படியே ஒவ்வொரு பாசுரத்துக்கும், அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாசுரத்துக்கும் பிரவேசம் முடிஞ்சு உள்ளே போகும்போது ஒரு பாசுரத்துக்கும் அவதாரிக்க உண்டு. அதாவது ஒரு இன்ட்ரொடக்ஷன், இந்த பாசுரத்துக்கான இன்ட்ரொடக்ஷனும், அதே மாதிரி அடுத்த பாசுரத்துக்கு வரும்போது முதல் பாசுரத்துக்கும் அடுத்த பாசுரத்துக்கும் இந்த சங்கதியும் அவதாரிக்கையில் சொல்வார். இப்படி இருக்கிறது இந்த ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பில் ஒரு 10 முடிஞ்ச உடனே ஒரு சின்ன சுருக்கம், ஒரு தொகுத்து வழங்குவார் இந்த 10 பாசுரத்துக்கும். ஒரு 10 வரியிலையோ இல்லை 5 வரியிலையோ 6 வரியிலையோ தொகுத்து வழங்குவார். அதுக்கப்புறமா ஒரு பதிகம், அதாவது முடிஞ்ச ஒரு பதிகத்துக்கும் 100 பாசுரத்துக்கும் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி இந்த 100 பாசுரத்துக்கும் சேர்த்து 10 வரியில் வழங்குவார் ஒரு தொகுப்பாக. இப்படி ஒரு தொகுப்பு உண்டு. இந்த மாதிரி இருக்கிற தொகுப்பு வந்து முதல் பத்துக்கும் 2ம் 10க்கும் உள்ளது. 100 தொகுப்பாக வழங்குவார். அதாவது 1ம் 10 முடிஞ்ச உடனே மொத்த திருவாய்மொழிக்கும் 1000 பாசுரத்துக்கும் 10 வரிகளில் எம்பெருமானுடைய குணத்தை, அதாவது எம்பெருமானுடைய புருஷார்த்த வைபவம், கைங்கரியம் எப்படி கொடுக்குறான், கைங்கரிய விரோதியை எப்படி எந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு அறிவிக்கிறான், இப்படி சொல்லிகிட்டே வரும்போது பத்து வரிகளில் நூறு பாசுரத்துக்கும் அருளி செய்கிறார். இப்படி இருக்கிற தொகுப்பு அதனுடைய இந்த வடிவமைப்பு புகழும் நல் ஒருவன் என்கோ என்ற பாசுரத்தின் அதாவது மூணாம் பத்து நாலாம் பதிகம் பதினோராம் பாசுரத்தோடு முடிவடைகிறது. இதுக்கப்புறமா இந்த வியாக்கியானத்தில் இதை ஏடுபடுத்தலையா இல்லையான்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற வியாக்கியானத்தில் இந்த தொகுப்பு அதில் இல்லை. இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இப்படி இருக்கிற இந்த கட்டமைப்பு தொகுப்பை முதல்ல நம்ம அனுபவிக்கிறது வந்து முதல் பத்தில் கடைசியில் அவர் சொன்ன ஸ்ரீ நம்பிள்ளை அருளி செய்த வியாக்கியானத்தில் ஆயிரம் பாசுரத்துக்கும் பத்தே வரிகளில் அருளி செய்திருப்பார். அது என்னன்னு பார்ப்போம். முதல் பத்தில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஒரே வரியில் சொல்லிடுவார், பகவத் கைங்கரியமே மிகவும் உயர்ந்தது என் புருஷார்த்தம் என்கிறார் முதல் பத்தால். அது எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அடித்தொழுதெழு என் மனநே அப்படிங்கிறது மூலமாக அனுபவிக்கலாம். அதே மாதிரி இரண்டாம் பத்தில் இந்த கைங்கரியத்தில் உள்ள தடைகளை விளக்குகிறார். எங்கே அப்படின்னா, தனக்கேயாக எனை கொள்ளும் இது அப்படிங்கிறதுல. இதில் பார்த்தோன்னா முதல் பாசுரத்தில் சொன்ன கைங்கரியத்துக்கும் அப்படியே தொடர்ச்சி வந்துட்டே இருக்கும், ஒரு சங்கதி இருக்கும், இதுக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு அப்படியே சொல்லிகிட்டே வருவார். இப்போ முதல்ல கைங்கரியத்தை மிகவும் உயர்ந்ததுன்னு புருஷார்த்தம் சொன்னார், அடுத்த பாசுரத்தில் இந்த கைங்கரியத்தில் உள்ள தடைகளை எப்படி விளக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மூன்றாம் பத்தால் விரோதியே இல்லாத கைங்கரியம் நிலை பாகவதர்களுக்கு அடிமையாக இருத்தல் என்று முடிக்கின்ற பகவத் விஷயமே குறித்து உரைக்கிறார். இது எங்கே உரைக்கிறார் அப்படின்னா, பயிலும் சுடரொளி மூர்த்தியில் மூணாம் பத்தில். நான்காம் பத்தால் இப்படிப்பட்ட கைங்கரியத்தில் விரோதி ஐஸ்வர்ய கைங்கரியம் என்றார், என்னென்னா எங்கே ஒருநாயகமா என்ற பாசுரத்தில். ஐந்தாம் பத்தில் இந்த விரோதியை போக்குபவன் அவனே அப்படிங்கிற, எப்படி கலைகண்மத்திலேன் அப்படிங்கிறான். இப்போ கலைகண்மத்திலேனா என்ன, துன்பத்தையே இல்லாமல் செய்கின்றான். இப்படி இருக்கிற விரோதியை போக்கு நமக்கு துன்பமே வராமல் போக்குகின்றான் என்பது ஐந்தாம் பத்தில் இந்த ஒரே வரையில் நமக்கு அருளி செய்கிறார். ஆறாம் பத்தால் இப்படி தனது விரோதியை போக்கித்தரும் சீலம் குணத்தை கொண்டவன் அவன் திருவடிகளில் விழுந்தான். எங்கே அப்படின்னு பார்த்தனா, அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து என்ற பாசுரத்தின் மூலமாக நாம் இதை தெரிஞ்சுக்கலாம். ஏழாம் பத்தில் இப்படி பெரிய பிராட்டியார், இப்போ இந்த கைங்கரியம் நமக்கு கிடைக்கிறது, அப்புறம் சரணம் புகிறதுக்கு நமக்கு என்ன வேணும், பெரிய பிராட்டியாரனுடைய புருஷகாரம் வேணும். அந்த பெரிய பிராட்டியார் முன்னையில் சரணம் புகுதலாகும் சம்சாரம் தொடர்வதையும் கண்டு தயங்கினார் ஏழாம் பத்தில். இப்படி எட்டாம் பத்தில் இவ்விதம் நாம் பிரபன்னராக உள்ள போதிலும் சம்சாரம் தொடர்வதற்கு காரணம் நமக்கு விஷயங்களில் பற்றுதலால் போகாமல் இருப்பதே என்று ஆராய்ந்து, இந்த ஆத்மாத்மினியங்களை ஆராய்ந்து அவற்றில் பற்றில்லாமையாக இருக்கிறார். இப்படி அறிவொன்றும் சங்கிப்ப நிலையன் அப்படின்ற பாசுரத்தின் மூலமாக நமக்கு அருளி செய்கிறார். ஒன்பதாம் பத்தில் இப்படி பற்றற்று இருந்த பின்னரும் அவன் காப்பாற்றாமல் நிற்பது ஏன் என்று வினவ, நான் நாராயணன் அனைத்து சக்தியும் கொண்டவன் என்று அனைத்து விருப்பங்களையும் நாம் முடித்து தருகிறோம் என்று பெருமாள் சொல்கிறானா ஆழ்வார்கிட்ட. இப்படி அருளி செய்ய அந்த எளிமையில் ஈடுபட்டார் மாலை நன்னி அப்படின்ற பாசுரத்தின் மூலமாக உம்மை அடையாமல் குறைபடுவன் நானே, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்கிறதாகும். இந்த பரமபதத்தை விட்டு திருக்கண்ணபுரத்துக்கு வந்திருக்கிறேன் நானே, அதனால் இங்கே வந்து எங்கள் அழி தொடுங்கும் அப்படின்றத அருளி செய்கிறார் ஒன்பதாம் பத்தால். பத்தாம் பத்தால் ஆழ்வாருடைய வேகத்தை கண்டு, அதாவது துறையை கண்டு திருமோகிரில் வந்து நின்றான் எம்பெருமான். அச்சராதிகதியை காண்பித்து இவருடைய விருப்பத்தை நிறைவேற்றியதை அவாவரச் சூழ் என்று அருளி செய்தார் ஆழ்வார். இப்படி திருவாய்மொழியின் தாத்பரியத்தை சுருக்கமாக அருளி செய்தார் ஸ்ரீ நம்பிள்ளை. இதே ரீதியில் நம்ம பார்த்தோன்னா ஸ்ரீ நாயனார் திருவாய்மொழிக்கு பத்து பத்தாக ஒரு குணப்பரமாக அருளி செய்திருப்பார். அதாவது எப்படின்னா, முதல் பத்து பரத்துவம், ரெண்டாம் பத்து காரணத்துவம், மூணாம் பத்து வியாபகத்துவம், நாலாம் பத்து நியந்திரத்துவம், அஞ்சாம் பத்து காரணிகத்துவம், ஆறாம் பத்து சரணத்துவம், ஏழாம் பத்து சக்தித்துவம், எட்டாம் பத்து சத்தியகாமத்துவம், ஒன்பதாம் பத்தில் ஒன்பதாம் பத்தால் ஆப்திகரத்துவம், அப்புறம் ஆர்த்திகரத்துவம் என்று பத்து பத்தால் நமக்கு அருளி செய்கிறார் ஸ்ரீ நாயனார். இதே ரீதியில் இருக்கும், ஆனால் குணப்பரமாக அருளி செய்திருப்பார். அடுத்ததாக முதல் பத்தில் வரும் பத்து பத்துக்கும் ஸ்ரீ நம்பிள்ளை தொகுத்து உரைக்கும் சிறப்பை அனுபவிப்போம். அதாவது ஒரு பதிகம் பத்து பாட்டுக்கு ஒரே வரியில் அருளி செய்திருப்பார். அதே மாதிரி பத்து வரியில் பத்து பத்து பாட்டுக்கும் நூறு பாட்டுக்கும் தனித்தனியாக அருளி செய்திருப்பார். அதில் முதல் பதிகத்தில் என்னன்னு சொல்கிறார் அப்படின்னா, சர்வஸ்மாத் பரன் என்றார். அதாவது அனைத்திற்கும் மேம்பட்டவன் அவனே. அது எங்கே நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, திருவாய்மொழியில் பார்த்தோன்னா உயர்வர உயர்நலம் அப்படிங்கிற பாசுரத்தின் மூலமாக. இரண்டாம் பதிகத்தில் பஜனீயன் என்கிறார். அதாவது அவனை வணங்கப்படுவான், அவனே வணங்கப்படுவன் என்கிறார். அவனை வீடுமின் முத்தமம் என்ற பாசுரத்தின் மூலமாக. அடுத்ததாக பத்துடை அடையவர்களில் வந்து அவன்தான் சீலவான் என்றார். நான்காம் பதிகத்தில் சீலவானவரது அபராதத்தையும் எடுத்து கழிப்பவனும் அவனே என்றார் அஞ்சரே மடநாராயில. ஐந்தாம் பதிகத்தில் அவன் சீலவான் என்றாலும் அதாவது எங்கே சொல்கிறான்னா வளவே உலகில் முதலாய என்ற பாசுரத்தின் மூலமாக. ஆறாம் பதிகத்தில் ஆராதனைக்கு மிகவும் சுலபன் என்றார் பரிவதீசலின் படியில். ஏழாம் பதிகத்தில் எல்லையற்ற இன்பம் அளிப்பவன் என பிறவித்துயரல. எட்டாம் பதிகத்தில் அவனே ஆர்வம் நிறைந்தவன், ஓடும் புள்ளேரி, அதாவது ஆர்ஜவ குணம் வெளிப்படுகிறது. ஒன்பதாம் பத்தால் சாத்மிக போகத்துவம், அதாவது பொறுக்க பொறுக்க எம்பெருமான் வந்து ஆழ்வாருக்கு அனுபவத்தை கொடுக்கிறான். இது எங்கன்னா இவையும் அவையும் உவையும் என்ற பாசுரத்தின் மூலமாக நாம் அனுபவிக்கலாம். பத்தாம் பத்தால் பொருமாள் நீர்ப்படை என்ற பாசுரத்தின் மூலமாக. இப்படி இருப்பவன் நிர்கேதுகமாக என்னை விஷீகரிக்கிறானே, அதாவது என்று எம்பெருமானையினுடைய பெருமையை அருளி செய்கிறார் ஆழ்வார். இப்படி பத்து பத்துக்கும் பத்து வரிகளிலே அருளி செய்து ஒரு தொகுப்பை, ஒரு இன்னொரு விதமாக ஒரு தொகுப்பை நமக்கு அறிவித்துள்ளார் ஸ்ரீ நம்பிள்ளை. அடுத்ததாக நாம் இரண்டாம் பத்தில் வந்தோன்னா ஒரு வாயும் துறையுகளும் அப்படின்ற பாசுரத்தில் பார்த்தோன்னா பத்து பத்துக்கும் ஒரு நாலே வரியில் பத்து பத்துக்கும் ஒரு சுருக்கத்தை கொடுத்துருப்பார். ரொம்ப சுருக்கமாக இருக்கும் அது, நான் வியாக்கியானத்தில் இருக்கிறத அப்படியே இங்கே பதிவிடுறேன். முதல் பாட்டில் தொடங்கி நாரை, அன்றில், கடல், காற்று, மேகம், சந்திரன், இருள், கழி, விளக்கு போன்ற பல வஸ்துக்களின் நிலையை கண்டார். இதனால் வருத்தமடைந்த தளர்ந்து நின்றார். அப்போது அவன் வந்து தனது திருமுகத்தை காண்பித்தான். உடனே ஆழ்வார், இனி எப்போதும் என்னை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று இந்த திருவாழ்மொழிக்கான பலனை பதினோராவது பாசுரத்தின் மூலமாக இந்த வாயும் திரியகுளம்னுடைய சுருக்கமாக இப்படி நாலே வரிகளில் இந்த மொத்த திருவாய்மொழிக்கும் இந்த பதிகத்தில் இருக்க சுருக்கத்தையும் இன்னொரு விதமாக இன்னொரு போக்காக நமக்கு அறிவித்துள்ளார். இப்படி நமக்கு ஒரு ஒரு பத்துக்கும் ஒரு ஒரு பதிகத்துக்கும் அருளி செய்துட்டே இருக்கும்போது கடைசியில் வந்தோன்னா, அதாவது மூணாம் பத்து நாலாம் திருவாய் புகழும் ஒருவன் என்கின்ற பாசுரத்தில் தான் கடைசியாக முடிகிறது. அங்கே ஒரு விசேஷமான தொகுப்பு உரைக்கிறார் ஸ்ரீ நம்பிள்ளை. இப்போ அதில் முதல் பாட்டில் பார்த்தோன்னா இந்த திருவாய்மொழியில் விரிவாக அருளி செய்த பொருளை சுருக்கமாக முதல் பாசுரத்திலே புகழும் நல் ஒருவன் என்று அருளி செய்துள்ளார். இரண்டாம் பாட்டில் முதல்ல கூறிய இதனுடைய தொடர்பு பாருங்கள். முதல் பாசுரத்தில் கூடிய அதை பொருள் இருக்கிறது, அதில் இருக்கிறத எடுத்து பஞ்சபூதங்களின் செயல்பாட்டை விதிவிக்கிறார் அடுத்த பாசுரத்தின் மூலமாக. அதாவது கூவுமால் அறிய மாட்டேன் என்ற பாசுரத்தின் மூலமாக. மூன்றாம் பாட்டில் இந்த உலகத்தையே தனது உருவாக கொண்டு நின்ற நிலையை அருளி செய்கிறான் பங்கைய கண்ணன் என்கோ என்ற பாசுரத்தின் மூலமாக. நாலாம் பத்தால் பாட்டால் பாசுரத்தாலையும் ஒளிவீசும் மாணிக்கம் போன்ற பலவற்றையும் தனது செல்வமாக கொண்டவன். அது எங்கே நம்ம பார்க்கலாம்? சாதிக் மாணிக்கம் என்கோ அப்படிங்கிற பாசுரத்தை அந்த ஒரு பாசுரத்தில் பார்க்கலாம். நம்ம தொடங்குகிற பாசுரத்தில் ஐந்தாம் பாட்டில் பார்த்தோன்னா, சுவை நிறைந்த அனைத்தையும் தனது செல்வமாக கொண்டான் என்றார். அச்சுதன் அமலன் என்கோ என்று பாசுரத்தின் மூலமாக நாம் இங்கே அனுபவிக்கலாம். ஆறாம் பாட்டில், வேதம் தொடக்கமாக உள்ளது இயல் இசை என்னும் ஒலிகளையும் சேர்க்கை அனைத்தையும் தனது செல்வமாக கொண்டான் என்றார். பால் என்கோ நான்கு வேத பயனென்கோ என்ற பாசுரத்தின் மூலமாக. ஏழாம் பாட்டால், ஐஸ்வர்யங்கம் போன்ற பல புருஷார்த்தங்களை கொண்டவன் என்கிறார் ஏழாம் பாட்டு. இந்த ஏழாம் பாட்டில் எட்டாம் பாட்டில், இந்த உலகில் உள்ள அனைவரிலும் முதன்மையானவன் என் உள்ள நான்முகன் மற்றும் ருத்ரன் போன்றவர்களை செல்வமாக கொண்டவன் என்கிறார் ஒளிமணிவண்ணன் என்கோ என்ற பாசுரத்தின் மூலமாக. ஒன்பதாம் பாட்டில், அவனுடைய செல்வத்தின் விரிவை முழுமையாக உரைக்க முடியாமல் அனைத்து சேத்தன சேத்தனங்களையும் தனது செல்வமாக கொண்டவன் என்று தனது செல்வமாக கொண்டவன் என்று சுருக்கமாக அருளி செய்து கண்ணனை மாயன் தன்னையே என்றும் அருளி செய்துள்ள. அப்படியே பத்தாம் பாட்டில், அனைத்திற்கும் அந்தரியாமையாக நிற்கும் உள்ள போதிலும் தோஷங்கள் தட்டாமல் எந்த ஒரு அந்தரியாமையாக எந்த ஒரு ஆத்மாக்குள்ளே இருந்தவனோடும் அந்த ஆத்மாக்கு இருக்கிற தோஷம் அவன் தட்டாமல் இருக்கிறான் என்றது யாவையும் எவரும் தானா என்ற பாசுரத்தின் மூலமாக முடிச்சார். பதினோராவது பாசுரத்தின் மூலமாக இந்த திருவாய்மொழிக்கு கற்றவர்களும் இருக்கும் பலனை உரைத்து தலை கட்டுகிறார். கூடி வண்டரையும் தந்தான் என்ற பாசுரத்தின் மூலமாக. இப்படி ஸ்ரீ நம்புள்ளையினுடைய தொகுப்பினுடைய சிறப்பை ஒவ்வொரு பாசுரத்தின் ஒவ்வொரு பத்துக்களுக்கும் விதவிதமாக தொகுப்பை கொடுத்து நாம் இங்கே இந்த பதிவின் மூலமாக ஒரு சில தொகுப்பை அனுபவித்தோம். இப்படி இருக்கும் தொகுப்பை ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தன்னுடைய வியாக்கியானத்தில் பார்த்தோன்னா இதே செயலியை பின்பற்றியிருப்பார் பல இடங்களில். அதில் முக்கியமாக ஒரு இடத்தை மட்டும் இங்கு பதிவிட்டு இந்த உபன்யாசத்தை முடிக்கிறேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்க்ஷுப்படியில் துவயப்பிரகரணத்தை கடைசியில் சூத்திரமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சூத்திர வாக்கியானம் முடிஞ்ச பிறகும் ஆக என்று சொல்லி புருஷகாரத்தையும் ஸ்ரீ என்றும் தன் நித்திய யோகத்தை மண் என்றும் தத்பாவிதமான வாத்சல்யாதி குணங்களை நாராயண பதத்தாலும் அந்த குணப்பிரகாசகருமான திவ்யமங்கள விக்கிரகத்தையும் சரணம் என்றும் அவன் குணவிக்கிர விசிஷ்டன் என்ற வஸ்துவையும் உபாயத்துவத்தையும் சரணம் என்றும் அந்த உபாய ஸ்வீகாரத்தை இப்பிரபத்தியே என்றும் அதுக்கு அந்த பலமமான கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியான ஒரு மிதனமே காரணம் என்னும் சேர்த்தியிலே அவ்வஸ்துவினுடைய சர்வேசேஷித்துவத்தையும் நாராயண பதம் என்னும் தத்விஷய கைங்கரியத்தையும் ஆய என்றும் கைங்கரிய விரோதி நிவர்த்தியையும் சொல்கிறது நமகா என்றும் என்ற துவயத்திலே இந்த ஒரு நான்கு வரிகளிலே ஸ்ரீ நம்பிள்ளையினுடைய சைலியை பின்பற்றியே இங்கு தொகுக்கிறார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். இப்படி நம் ஆச்சாரர்களின் வியாக்கியான சைலியை நாமும் நன்கு அறிந்து இதில் இருக்கும் அர்த்தங்களை உட்கொண்டு உஜ்ஜீவிப்போமாக என்று சொல்லி இந்த அனுபவத்தை தந்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக நன்றி கூறி அமைகிறேன். ஸ்ரீ நம்பிள்ளை திருவருடைய சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவருடைய சரணம்.